ගරු SMM මුෂාරප් ඊට ප්‍රථමයෙන් මූලාසනීට මන්ත්‍රීවරයෙක්ගේ නමක් යෝජනා කරන්න.
මූලාසනයට ගරු සුජිත් ක්‍රිෂාන් නිශාන්ත මන්තුමාව සුජිත් සංජය පෙරේර මන්තුමා මම යෝජනා කරනවා.
ඒ ස්ථීර කරන මන්ත්‍රීවරයෙක් ගරු මන්ත්‍රීවරයෙක් ඉස්සේ ප්‍රස්තුති.
தலைமை ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் உறுப்பினர் அவர்களே, பாராளுமன்ற நிலையியல் கட்டளை திருத்தம் மீதான இந்த விவாதத்தில் எனக்கும் பேச கிடைத்தமைக்கு மகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மையிலே இந்த பாராளுமன்றம் என்பது ஒரு சட்டத்தை ஆக்குகின்ற ஒரு சபை. ஒரு நாட்டினுடைய முக்கியமான மூன்று துறைகள் என்கின்ற போது நீதித்துறை, அதேபோன்று சட்டவாக்கத்துறை, அதேபோன்று நிறைவேற்றுத்துறை என்று சொல்வார்கள். இந்த நாட்டிற்கு தேவையான நீதியை, சட்டத்தை உருவாக்குகின்ற சபையாக இந்த பாராளுமன்றம் கருதப்படுகிறது. எனவே ஒரு நாட்டினுடைய சட்டத்தை உருவாக்குகின்ற சபையிடம் இருந்து முன்மாதிரியான சில விடயங்களை பொதுமக்கள் எதிர்பார்ப்பார்கள். சட்டத்தை உருவாக்குகின்ற நாம், அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற பொதுமக்கள், சட்டத்தை உருவாக்குகின்ற இடத்திலிருந்து சட்டத்தை உருவாக்குபவர்கள் நிச்சயமாக ஒரு சமூகத்திற்கு முன்னோடியாக இருக்க வேண்டும், ஒழுக்க சீலர்களாக இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியிலே இருக்கும். இங்கே இந்த பாராளுமன்ற நிலையியல் கட்டளையை பொறுத்தளவிலே பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையிலே இங்குள்ள ஒவ்வொருவருக்கும் சிறப்பு உரிமைகள் காணப்படுகின்றன. இவ்வாறான சில சிறப்புரிமைகள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மக்கள் பிரதிநிதிக்கு தேவை என்பதை மறுப்பதற்கில்லை. இருந்தபோதும் இங்கே இருக்கின்ற சில சிறப்புரிமைகள் என்பவை உண்மையிலே நல்ல விளைவுகளை தந்திருக்கின்றனவாம், அல்லது அந்த சிறப்புரிமைகள் மீறப்பட்டு எமது நன்மதிப்பு கடப்பட்டிருக்கின்றனவா என்பது பற்றி சிந்திப்பது அவசியம் என்று நினைக்கின்றேன். இங்கே பாராளுமன்றத்திற்குள் பேசுகின்ற விடயங்கள் தொடர்பாக நீதிமன்றத்திற்கு கூட எந்த ஒரு தீர்ப்பும் சொல்ல முடியாத நிலை, நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர முடியாத நிலை இருக்கிறது. அந்தளவு தூரம் பாராளுமன்றத்திற்குள் பேசப்படுகின்ற விடயங்கள் தொடர்பாக யாருக்கும் நீதித்துறையை நாடுவதற்கான சந்தர்ப்பம் இல்லை என்பது ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு கிடைக்கின்ற உச்சபட்ச சலுகை. இந்த சலுகை என்ன அடிப்படையில் வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என்றால், பாராளுமன்றத்திற்குள் பேசுபவர்கள் ஒழுக்க சீலர்களாக இருப்பார்கள், சட்டத்தை உருவாக்குகின்ற சபையில் இருப்பவர்கள் சட்டத்தை மதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்கின்ற எடுகோளின் அடிப்படையில் தான் இந்த பாராளுமன்றத்திற்குள் இருப்பவர்கள் இந்த பாராளுமன்றத்திற்குள் பேசுகின்ற விடயதானங்கள் தொடர்பாக எந்த ஒரு நீதிமன்றத்தையும் நாட முடியாது என்கின்ற ஒரு சலுகை காணப்படுகிறது. ஆனால் இந்த விவகாரம் சரிவர நிறைவேற்றப்படுகிறதா? இன்று நாங்கள் பாராளுமன்றத்திற்கு வெளியிலே மக்களை பார்க்கின்ற போது பாராளுமன்றத்திற்குள் நாடாளுமன்ற உறுப்பினர்களினுடைய நடவடிக்கைகள் பேசுகின்ற வார்த்தைகளாக இருக்கலாம், அல்லது பாராளுமன்றத்திற்குள் நடக்கின்ற நடைமுறைகளாக இருக்கலாம், ஒரு சட்டத்தை ஆக்குகின்ற சபையில் இருக்கின்ற உயரிய உறுப்பினர்களின் செயலை ஒத்ததாக இல்லை என்கின்ற விமர்சனம் எழுகிற போது இந்த சபை குறித்தான சந்தேகமும், இந்த சபையால் உருவாக்கப்படுகிற சட்டங்களை நாமும் சரிவர பின்பற்ற வேண்டுமா என்பதான சந்தேகங்களும் எழுவதை தடுக்க முடியவில்லை. எனவே இந்த நிலையியல் கட்டளையிலே இன்று சில திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. ஆனால் இத்தகைய விடயங்கள், இந்த சிறப்புரிமைகள் தொடர்பான அவதானம் தேவை என்று நினைக்கின்றேன். நினைத்தவற்றை பேசுகின்ற ஒரு நிலைமை இன்று உருவாகி இருக்கின்றது. இன்றைய தினத்திலே இந்த பாராளுமன்ற நிலையியல் கட்டளை திருத்தம் தொடர்பான ஒரு விவாதமும், அதே சமயத்தில் இந்த ரூபவாகினி கூட்டு தாபனத்தினுடைய விடயதானங்கள், அதனுடைய திருத்தங்கள் தொடர்பான சட்டமும் இங்கே பிரேரிக்கப்பட்டன. எனவே இந்த ஊடகத்துறை, அதே போன்று இந்த பாராளுமன்றத்தினுடைய சபை, இந்த இரண்டையும் ஒட்டியதாக சில விடயங்களை பேசுவது பொருத்தம் என்று நினைக்கின்றேன். இன்று 18ஆம் நூற்றாண்டை பொறுத்தளவில் அதிகமான கப்பல்களையும் கப்பல் துறைமுகங்களையும் கொண்டவர்கள் தான் உலகத்தின் ஜாம்பவான்கள் என்ற ஒரு கருத்து இருந்தது. 19ஆம் நூற்றாண்டை பொறுத்தளவிலே அதிக விமான தளங்களை கொண்டவர்கள் உலகத்தின் ஜாம்பவான்கள் என்கின்ற நிலை இருந்தது. 20ஆம் நூற்றாண்டிற்கு பின்னரான நிலை எப்படி என்றால், ஊடகங்கள் யார் வசம் அதிகமாக இருக்கின்றனவோ அவர்கள்தான் இந்த உலகத்தின் ஜாம்பவான்கள் என்பதை பறைசாற்றி நிற்கின்றன. இதற்கு எமது நாடு மாத்திரமல்ல, முழு உலகமுமே ஒரு அத்தாட்சியாக இருக்கின்றது. வால் ஸ்ட்ரீட்டில் எடுக்கப்படுகிற தீர்மானங்கள், அங்கே இருக்கின்ற தொலைக்காட்சி நிறுவனங்கள் தீர்மானம் தீர்மானிக்கின்றவர்தான் அந்த அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக கூட வர முடியும் என்கின்ற நிலை காணப்படுகிறது. அதுபோன்று இந்த ஊடகத்துறை இன்று விரும்பியவர்களை ஒரு அரசாங்கத்திற்கு கொண்டு வருவதற்கும் ஆட்சியில் இருந்து தூக்கி எறிவதற்கும் ஊடகத்துறை மிக முக்கிய காரணமாக இருக்கின்றது. கடந்த ஆட்சி காலத்தில் கூட நாங்கள் பார்த்திருக்கின்றோம், இந்த ஆட்சி காலத்திலும் தொடர்வதை பார்க்கின்றோம். ஊடகத்துறையினால் ஊடகங்களினால் பொறுப்புமிக்க செய்திகள் சொல்லப்படுவதை விடுத்து பொறுப்பற்ற விதத்திலே பரப்பப்படுகின்ற செய்திகள் மக்களை சென்றடைகிற போது அந்த செய்திகளை நம்புவதன் அடிப்படையில் பிழையான பொருள்களோடு ஒன்று மக்கள் இருக்கின்றார்கள். அது மிக ஆபத்தான ஒரு நிலை என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியும், கடந்த தேர்தலுக்கு முன்பான காலகட்டத்திலும் கூட இந்த ஊடகத்துறை வாயிலாக கொண்டு செல்லப்பட்ட விடயங்கள் மிக பிழையான விடயங்கள், இனவாத ரீதியான கருத்துக்கள், அவைகள் உண்மைகள் போலவே சொல்லப்பட்டன. மருத்துவ ரீதியாக நமக்கு தெரியும், ஷாஃபியினுடைய டாக்டர் ஷாஃபியினுடைய விடயத்தை இங்கே ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். அது மிக பிழையான ஒரு பொய்யான ஒரு தகவல். அந்த தகவலை எல்லா துறையினருமே அதை ஒரு முக்கியமான ஒரு விடயமாக ஒரு வைத்தியரால் ஒரு மீண்டும் பிள்ளை பிறக்காதவாறு கருத்தரிப்பை செய்ய முடியும் என்பதான ஒரு விடயத்தை மிக பொய்யாக சொன்னார்கள். அந்த குற்றச்சாட்டை மிக உண்மையான குற்றச்சாட்டு என்பது போல ஊடகங்கள் கொண்டு சென்றன. அதே போன்றுதான் கொத்தரொட்டிக்குள் இருக்கின்ற இந்த கர்ப்பத்தடை மருந்து போன்ற பல விடயங்களையும் இங்கே எடுத்துச் சொல்ல முடியும். மிக பிழையான தப்பான விடயங்கள் இந்த ஈஸ்டர் தாக்குதலை ஒட்டி கூட பல பொய்யான பரப்புரைகள் பரப்பப்பட்டன. எனவே இந்த பொய்யான பரப்புரைகளை மக்களிடம் கொண்டு செல்கிற போது அந்த பரப்புரைகளை நம்பிய மக்கள் பிழையான வழியில் செல்கின்ற நிலைமைகள் காணப்படுகின்றன. எனவே இந்த ஊடகத்துறைக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. வியட்நாம் யுத்தம் நடைபெற்ற போது ஒரு போட்டோகிராஃபர் எடுத்த ஒரு புகைப்படம் அந்த வியட்நாம் யுத்தத்தை நிறுத்திய வரலாறுகள் உண்டு. எனவே ஊடகத்துறை ஒரு சரியான சமூகத்தை உருவாக்க வேண்டிய, அதே நேரத்தில் ஒரு நாட்டை சரியான திசையில் கொண்டு செல்வதற்கான வாய்ப்பினை வழங்கக்கூடிய பொறுப்புடன் கூடிய ஊடகத்துறை இன்று அவ்வாறு நடக்கின்றதா என்றால் இல்லை. அதே போன்றுதான் இந்த பாராளுமன்றத்திற்குள்ளும் நாம் பார்க்கிற போது பாராளுமன்ற உறுப்பினர்கள் மிகப்பெரும் பொய்கள் இங்கே கட்டவிழ்த்து விடுகிறார்கள். பணம் பரிமாற்றம் தொடர்பான விடயங்கள் ஒரு சக பாராளுமன்ற உறுப்பினருடைய சிறப்புரிமையை மதிக்கக்கூடிய அளவுக்கு கூட இங்குள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களில் பலர் இல்லை என்பது வேதனைக்குரிய ஒரு விடயம். எனவே எதை பேச வேண்டும் என்பதிலே ஒரு வரையறை இங்கே கிடையாது. எதையும் பேசலாம், எந்த பொய் குற்றச்சாட்டையும் சொல்லலாம் என்கின்ற ஒரு நிலை இங்கே காணப்படும். இந்த பாராளுமன்றத்திற்குள் நாம் வந்து 2.5 வருடங்கள் ஆகிவிட்டன. பாராளுமன்றத்தில் பல கமிட்டிகள் இருக்கின்றன. இந்த கமிட்டிகள் அனைத்துமே வினைத்திறனாக இருக்கின்றதா இயங்குகின்றதா என்றால் இல்லை. பப்ளிக் பெட்டிஷன் கமிட்டி என்பது பற்றி மக்களிடம் மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது. பப்ளிக் பெட்டிஷன் கமிட்டியிலே எங்களுடைய முறைப்பாடுகளை செய்தால் தீர்வு கிடைக்கும் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள். பாராளுமன்ற உறுப்பினர்களூடாக அது விண்ணப்பம் செய்யப்படுகின்றன. நாங்களும் செய்யப்பட்ட விண்ணப்பம் இங்கே பாராளுமன்ற அவையிலே வேகமாக வருமா என்று பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அது வருவதாகவே இல்லை. இதுபோன்று பல விடயங்களை நாம் எடுத்து பார்க்கிற போது இங்கே பாராளுமன்ற குழுக்கள் என்கின்ற விடயங்கள், கன்சல்டேட்டிவ் கமிட்டி என்கிற விடயம், டிசிசி, நாங்கள் பாராளுமன்றத்திற்கு வெளியிலே ஜனாதிபதியால் டிசிசி என்று நாங்கள் பல கூட்டங்களுக்கு சொல்கிறோம். எந்த கூட்டத்தில் எடுக்கப்படுகிற ஒரு தீர்மானங்களும் ஒரு முடிவை தருவதாக இல்லை, வெறுமனே காலம் கடத்துகின்ற விடயங்களாகவே இருப்பது என்பது வேதனைக்குரிய ஒரு விடயம். இந்த பாராளுமன்றம் என்பது சட்டத்தை ஆக்குகின்ற சபை என்பது உயர் மதிப்பு மிக்க சபையாக இருக்க வேண்டுமாக இருந்தால் இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு நகர்விலும் அர்த்தம் இருக்க வேண்டும். இங்கே உருவாக்குகின்ற கமிட்டியில் எடுக்கப்படுகிற தீர்மானங்கள், கோப்குழு கோப்பா குழு ஊடாக எவ்வளவு பேருடைய ஊழல்கள் வெளிவந்தன, எவ்வளவு மோசடிகள் சம்பந்தமான ரிப்போர்ட்டுகள் வந்தன, என்னவாக இருக்கின்றன, அதற்கு என்ன முடிவு எட்டப்பட்டிருக்கிறது என்கிற போது இந்த கோப்குழு கோப்பா குழு தொடர்பான எல்லா செய்திகளும் வெறுமனை கடந்து செல்கின்ற செய்திகளாகவே இருக்கின்றன. எனவே பாராளுமன்ற கமிட்டியாக இருக்கலாம், இந்த நிலையியல் கட்டளை பேணப்பட வேண்டும். நான் இறுதியாக சொல்லி முடிக்கிற விடயம், தலைமை ஆசனத்தில் இருக்கின்ற உறுப்பினர்களுக்கு தகைமைகள் இருக்க வேண்டும். தலைமை ஆசனத்தில் இருக்கின்ற உறுப்பினர்கள் இங்கே பாராளுமன்றத்தில் பேசுகின்ற போது மலினமான வார்த்தைகளை சக பாராளுமன்ற உறுப்பினர்களை நோக்கி பேசுவதை பார்க்கின்றோம். சில நேரங்களில் அத்துமீறி நடக்கின்ற நடைமுறைகளை பார்க்கின்றோம். இவ்வாறு மலினமான வார்த்தைகளை பேசுபவர்கள், அத்துமீறி நடப்பவர்களுக்கு அந்த தலைமை ஆசனத்தில் அமர்வதற்கான தகுதி இல்லை என்கின்ற விடயம் இந்த நிலையியல் கட்டளையில் மாற்றம் பெற வேண்டும். அவ்வாறு இல்லாமல் நிலையியல் கட்டளை ஒருபுறமாக இருக்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் தாந்தோன்னித்தனமாக எப்படி எனும் நடக்கலாம் என்கின்ற நிலைமை இருக்குமாக இருந்தால் இந்த சபைக்கும் இந்த நிலையியல் கட்டளைக்கும் இங்கு உருவாக்கப்படுகின்ற குழுக்களுக்கும் அர்த்தம் இருக்காது என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.
மிளகடக்காரர் ரோகண பண்டார விஜயசுந்தரம் அத்துமா அபுத்த மாட்ட வினாடி பகத்தீனும்.
கரு மூலாசனபோன கரு மந்துமணி மைதான அது தவசே அப்பே பார்லிமெண்ட் மெத்துவக்காலையாக அப்படி கட்டிது கருகனாப்பு ஹே சம்பிரதாய அப்படி ஸ்தாவர நியோகங்கள அம்சி சன்சோதனையாக சாக்காச்சாக்கரண கத்தாக்கரண முகத்து மங்கிதானே ஐ அப்படி මේවා සංශෝධනය කරන්න යෝජනා කරන්න. ඇයි අපි දැන් මෙතුවක් කාලයක් අපි වසර ගණනාවක් ශ්‍රී ලංකාවේ පාර්ලිමේන්තු පවත්වගෙන ඇවිල්ලා තියෙනවා. ඒ අනුව මෙතුවක් කාලෙකුත් මේ පාර්ලිමේන්තු මේ විදිහටම ගිහිල්ලා තියෙනවා. දැන් අද මේවා යෝජනා කරන්න වෙනස් කරන්න සංශෝධනය කරන්න අලුත් කමිටු එකතු කරන්න කතා කරන්නේ මේ පහුගිය යුගයේ තුල ආණ්ඩු පක්ෂය නියෝජනය කරපු සියලුම දෙනා ජනාධිපතිවරයාගේ ඉඳලා අගමැතිවරයාගේ ඉඳලා කැබිනට් එකේ ඉඳලා ඒ පස්සේ නියෝජනය කරපු සියලුම මන්ත්‍රීවරු අසාර්ථක වීම හරහා තමන්ගේ ආරක්ෂාව වෙනුවෙන් මේ කමිටු පාවිච්චි කරපු එකේ ප්‍රතිඵලය. එයාලා අසාර්ථක වෙනවා. ඒ අසාර්ථකත්වයට පාර්ලිමේන්තු තුලින් උත්තර හොයන්න තියෙන තැන හරියාකාරව ක්‍රියාත්මක වෙන්නේ නැහැ. දැන් හෙට වුණත් මේ අලුත් කමිටු ගොච්චරගෙන ආවත් තාමත් ඒ සියල්ලෙම බලතල ටික ඒකට පත් කරගන්නේ තවත් මේ ප්‍රතික්ෂේප වෙච්චි අසාර්ථක වෙච්චි තමන්ට බෑ කියලා දාලා ගියපු කට්ටිය නියෝජනය කරන ආණ්ඩු පැත්තේ සභාපතිවරු නම් පත් වෙන්නේ, ඒ පැත්තේ අය නම් ඒකේ බහුතරය නිර්මාණය වෙන්නේ. ඒ නිසා මේ කමිටු නිර්මාණය කරත් ඇති පල ප්‍රයෝජනයක් මං හිතන්නේ නැහැ පාර්ලිමේන්තුවේ ඇති වෙයි කියලා. ඒ නිසා දැන් මේ පස්සේ කාලෙක මේ ප්‍රශ්න ටික මතුවෙනකොට රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමා මෙරටේ ජනාධිපති වෙනකොට එතුමා ඒ මොහොතේ වෙනකොට රටේ තිබිච්ච උද්ගත වෙලා තිබිච්ච කැරලි කෝලහල තත්ත්වත් එක්ක සමාජයට බැහින්න බැරි වෙනකොට විපක්ෂයත් මුල් කරගෙන අර සහභාගීත්ව නැත්නම් මොකද්ද සර්වපාක්ෂික ආණ්ඩු කියනවා වගේ පාර්ලිමේන්තුවේ බලතල ටිකුත් විපක්ෂයට ලබා දෙන්න කටයුතු කරනවා කියලා පොරොන්දු වුණා. දැන් හැබැයි දැන් අරගලයේ පොඩ්ඩක් දියාරු වීගෙන යනවා වගේ දැනෙනවා. අරගලයට පෙළපාලිවලට එන්න බැරි වෙලා තියෙන දැන් ජනතා පීඩණය දැන් යම් කිසි ප්‍රමාණයක යටපත් වෙලා තියෙන නිසා දැන් බය අරිගෙන යනවා. අපි දැක්කා චමල් රාජපක්ෂ මැතිතුම එක කාලෙක සාටකේ නැතුව ආවා පාර්ලිමේන්තුවට. දැන් ආපහු සාටකේ වැටෙනවා. රාජපක්ෂවරු ආපහු පාර්ලිමේන්තුවට නැවිත් හිටියා. දැන් ආපහු වෙනවා. කට අරින්න නැතුව හිටියා. දැන් ආපහු කටවල් ඇරෙනවා. ඒ වගේ දැන් ආපහු මේ කමිටුවලපත් කිරීමත් දැන් අපිට කෝපා දෙන්නම් කියලා කිව්වා. තාම නැහැ ඒව ගැන ලදබ දෙන්න දැන් විරුද්ධතාවයක් ගොඩ වෙනවා ආණ්ඩු පැත්තේ. ඇයි? තමන් සත්භාවයෙන් වැඩ කටයුතු කරනවා නම් ඇයි මේවා විපක්ෂයට දෙන්න බය? විපක්ෂයට දෙන්න බය කියන්නේ මේකට තවමත් හැදිලා නැහැ. තාමත් උත්සාහ කරන්නේ තමන්ගේ බලය රැකගෙන තමන්ට ඕන කරන ජවනිකා ටික සෙල්ලම් ටික මේරට මේ විදිහටම කරගෙන යන්න. ඒ නිසා තමයි මේරට අපි ඉල්ලන්නේ අලුත් පාර්ලිමේන්තු මැතිවරණයක් තියන්න කියලා. මුදල් නැහැ කියලා මේක මේ විදිහටම කාගෙන විනාශ කරගෙන යන්න දෙන්න පුළුවන්ද? අපි මුදල් සීමා අපේ නීති අනපනත් නීති තියෙන ඕනතරම් මැතිවරණ ක්‍රමේ පවත්වාගෙන යන්න පෝස්ටර් අලවන්න බෑ කියලා කියනවා. හැබැයි පෝස්ටර් ඕනතරම් අලවන්න print කරන්න පුළුවන්. හැබැයි පෝස්ටර් print කරන තැන ගිහලා අලවන එක පාස්පෝර්ට් කරන කෙනා අල්ලනවා. හැබැයි පෝස්ටරේ print කරන තැන අල්ලන්නේ නැහැ. ඒ නිසා මෙරටේ නීති ඕනතරම් තියෙනවා. නීති ක්‍රියාත්මක වෙනවා නම් අඩු වියදමෙන් මැතිවරණ කරන්න පුළුවන් හැකියාව තියෙනවා. ඒ නිසා මැතිවරණයක් නොතියා මේ ප්‍රශ්න විසඳන්න බැහැ කියන එක අද බොහොම පැහැදිලිව පේනවා. ඒ නිසා ආණ්ඩුව තවමත් දැන් තමන්ගේ බය පොඩ්ඩක් අතහැරලා තියෙනවා. ඒ නිසා තව එක බයක් තියෙනවා. තව එක බයයි තියෙන්නේ මැතිවරණයකට එන්න බයයි. එනිසා මැතිවරණයකට එන්න තියෙන බය පාර්ලිමේන්තු ඉස්සලා තිබුණ ජනතාව ගහයි කියන බය තිබුණා, ගෙවල් ගිනි තියයි කියලා බය තිබුණා, පාරට යන්න බැරි තැනට පත් වෙලා තිබුණා. තමාරු දැන් ඇමතිකම් අරගෙන ගිලක් ගුටි ගාලා තියෙනවා. ඒ නිසා එහෙම තියෙන වෙලාවල පවා මේ අද දැන් ඒ බය යම් කිසි ප්‍රමාණයක් අඩු වුණාම දැන් ආපහු සුපුරුදු තැනටම එන නිසා දැන් අද තාම බයයි මැතිවරණයකට යන්න. ඒ නිසා මැතිවරණ කල් දාගන්න විවිධ උත්තර වැටි මේ හරහා දෙන නිසා මම මේ ගැන ඊට වැඩි කතා කරන්නේ. තවත් කොච්චර පරත් ගෙනාවත් සංශෝධන කරත් මේකම නම් ක්‍රියාත්මක වෙන්නේ
ඔය සෙල්ලම නම් වෙන්නේ
අපිට ප්‍රධාන වශයෙන් අපි දැකපු කරන්නේ තමයි අද මන්ද පෝෂණය. අපේ දිස්ත්‍රික් රටේ ප්‍රධාන හැම දිස්ත්‍රික්කෙම වගේ නගර ආසන්න වෙන්න පුළුවන්, නගරවලට දුර බැහැර වෙන්න පුළුවන්. අද උදෑසන රැස්වීම පවත්වන තැන්වල අපේ දරුවෝ කලන්තය අල්ල වැටෙනවා. හේතුව ගත්තාම සමහර ඉස්කෝලවල මයිගාව තියෙන පත්‍රවල ගියපු කීපයක්ම සමහර වේල් දෙකක් නොකා ඇවිල්ලා තියෙන උදේ ඉස්කෝලෙට. එතකොට ඒ දරුවට ඒ කාරණේ පවත් මේ දරුවට වෑයම් වෙන නිසා උදේ කලන්තය අල්ල වැටෙනවා. ඒ නිසා දැන් අද යෝජනා කරලා තියෙනවා කෑම වෙලක් දෙන්න. හැබැයි රුපියල් 60ක් වෙන් කරලා බිත්තරේකුත් එක කෑම එකක් දෙන්න කියලා. බිත්තරයක් 65ට වැඩි වෙලා තියෙන වෙළඳපොලේ. එතකොට මේ සාර්ථක වැඩපිළිවෙලක් මේ තාමත් ඒ වෙනුවෙන් වැඩපිළිවෙලක් නැහැ. සා මන්ද පෝෂණේ වළක්වා ගන්න අපි දැන් ත්‍රී පෝෂ ටික දීගෙන යනවා. දැන් අපි දැක්කා පහුගිය කාලේ පොල් තෙල් මේ කට්ටිය ගෙනාවා. අර ක්‍රූඩ් ඔයිල් කියන එක ගෙනල්ලා ඇෆ්ලොටොක්සින් අපේ පිළිකාකාරක ලංකාවේ සමාජගත කරා. ඒ වගේම අද
මේ මන්ද පෝෂණය පෙළනක ගලව ගණ්ඩ මෙරට තියන එකම දිරිගැන්නීමක් විදිර දෙන තියන ත්‍රීපෝසගේ තද ඇට ටොක්ෂන් තියන කියල හොයාගෙන තියෙන. තොට මේ ගර්බණිය මාතාවට අපේ ලදරුවාට දෙන ත්‍රීපෝසගෙත් ඇට ටොක්ෂීන් තියෙනවනම් මංහිතන්න මේ අපේ සමාජය නැත අපේ හෙට දවසේ නිර්මාණ වෙන ඒ දරුවා හෝසේ දරුවා නිර්මාණ කරන මව පිළිකා රෝගයට ලක්වෙන්න පුළුවන්. ඒවගේම තවතැන්ගොලට එනිසා තව ළමයි ඒ තත්ත්වයට පත්වෙන වගේම දවල් කෑම එකට තව අපි දැක්ක දවල් කෑමට කුරුම්බල් ලොඳගෙනත් තියෙනවා. මේ නගර ආසන්න දරුව මේවට පිළියන් හොයන්න කටයුතු කරන්න කියන කාරණය අපි බොහොම ගෞරවයෙන් ඉල්ලනවා. නැත්තං මේ කතා කරන හැම දෙයක් තුළම අවසානයේ අපිට වැඩක් වෙන්නේ නැති වෙන නිසා බොහොම ගෞරවයෙන් අනිත් පැත්තෙන් මතක් කරන්නේ ඔබතුමාලගේ බය කොච්චර තිබුණත් අද මේ
ජනමතයක් ඉල්ලන
හැම රටකින්ම වගේ අපිට උදව් උපකාර කරන්න නම් ඒ නිසා දැන් පළාත් පාලන මැතිවරණේ පවත්වන්න කාලේ හරි කියන එක මැතිවරණ කොමසාරිස්තුමාලා දැනුවත් කරලා තියෙනවා මැතිවරණ දෙපාර්තමේන්තුව කියලා තියෙනවා. ඒ නිසා මැතිවරණ වලට බයේ හැංගෙන්නේ නැතුව මේ රටේ කලමනාකාරීත්වය තුලින් කලමනාකරණය කරලා මැතිවරණ ඇතුළේ මේ රටේ ජනමතය පිළිමිව කරවන්න කටයුතු අවස්ථාව ලබා දෙන්න කියන ඉල්ලීමක් කරමින් මම නියනවා බොහොමත්ම
ස්තුතියි. බොහොම ස්තුතියි. මීළඟට කරු සුරේන් රාඝවන් මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 5ක් තියෙනවා.
බොහොම ස්තුතියි. මේ විවාදයේ පිළිබඳව කතා කළ යුතු බොහෝ දේවල් තිබුණත් අපේ පාර්ලිමේන්තුවේ සම්ප්‍රදාය අනුව කතා කරන්න කැමති අයට වැඩි වෙලා දෙන අදහස් තියෙන අයට අඩු වෙලාවක් දෙන පාර්ලිමේන්තු සංස්කෘතියක් තිබෙන්නේ. ඔබතුමා මේකේ චූදිතයක් බව මම දන්නවා. අපි සියල්ලෝම චූදිත වෙලා ඉන්නේ. ඒ නිසා අපි නීතියක් ගේන්න වෙනවා අලුතෙන් අදහස් කියන්න බැරි නම් කතා කරන්න එපා පාර්ලිමේන්තුවේ කියලා. දන්න දෙයම ආපහු ආපහු ඇවිල්ලා කියනවා. ඒකනේ මේ පාර්ලිමේන්තුවක විය යුත්තේ. පාර්ලිමේන්තුව වෙනස් වේ යුතුයි කියලා එළියෙන් හඬක් ඇහිති වෙනවා. එළියෙන් ප්‍රචණ්ඩත්වය දක්වා ගමන් කළ විශේෂයෙන් මහපොළොවෙන් හඬක් ලැබී තියෙනවා. ඒ නිසා මම මේ පාර්ලිමේන්තුවේ අවුරුදු 2යි මේ පාර්ලිමේන්තුවේ අවුරුදු 45ක් දක්වා ඉඳපු අයත් ඉන්නවා. ඒ අයගෙන් අපි ඉතාමත්ම ආයාචනයෙන් ඉල්ලා සිටින්නේ පාර්ලිමේන්තුව කතා සාප්පුවක් කරන්න එපා, කෝපි කඩයක් කරන්න එපා. මේක ජාතියේ ඉරණම දිසානතිය අනාගතය තීරණය කරන සභාව නම් ඒ අනුව ක්‍රියා කරන්නට. ඒ නිසා ඔබතුමා දුන්නු මේ කාලයේ මම අද මේ විවාදයට සහභාගි වෙන්නට උඟාවක් දේවල් තිබුණත් වෙනස් වීමට අකමැති වෙන කවුරුත් සදාකාලිකව පවතන්නේ නැහැයි කියන එකයි බුද්ධාගම කියන්නේ. ආණ්ඩු පක්ෂය වෙනස් වෙන්න කැමති නැත්නම් ආණ්ඩුවට ආයුෂ නැහැ. විපක්ෂය වෙනස් වෙන්න කැමති නැත්නම් විපක්ෂයට ආයුෂ නැහැ. මොන කාරණා කිව්වත්. ඒ නිසා මේ වෙනස් වීම අවශ්‍යයි. ප්‍රජාතන්ත්‍රවාදයේ ගැඹුර සඳහා මේ වෙනස් වීම අවශ්‍යයි. කරුණාකර මේ අවස්ථාවේදීවත් වෙනස් වෙන්න අකමැති නම් අපි අපේ අනාගතය අඳුරු කළුපාට අකුරින් ලියා ගන්නවා හැර වෙන අපිට විකල්පයක් නැහැ. සභාපතිතුමනි මම මිනිත්තු දෙකක් ගන්නවා මට ඉතුරුලා තියෙන කාලයෙන්. ඊයේ සහ ගිසතියේ
ධර්මාන්තම ඔබතුමාට මම හිතන්නේ මදුර විතානගේ මන්ත්‍රීතුමාගේ විනාඩි 5ක්ත් තියෙනවා.
හොඳයි, බොහොම ස්තුතියි. Thank you මදුර. Wherever you are. සෝ මම ඒ කතාවට යන්නට කලින් ජාතිය අවධානය යොමු වී තිබෙන විශේෂ කාරණයකට කතා කරන්න කැමති සභාපතිතුමනි. විශ්වවිද්‍යාල තුල නැවත විශ්වවිද්‍යාල පටන් ගන්නට ඕනේ කියලා මුළු රටම මහාචාර්ය චරිතහෙරත් දැන් මම හිතන්නේ ඉන්නවාද යන්න හදරුවක් දන්නේ නැහැ. ඉන්නවා නම් හොඳයි. මොතු එකතුමා පෙරාදිනේට සම්බන්ධ දැන් නිදහසේ හිතන නිදහසට වෙන වෙන අරගල කරන මහාචාර්යතුමෙක් හැට අපිට පෙනී සිටිනවා. ඊයේ සහ ගිය සතියේ පෙරාදිනේ විශ්වවිද්‍යාලය හා වවුනියා විශ්වවිද්‍යාලයේ නැවතත් අශිෂ්ටත්වයේ හිස මතු වී තිබෙනවා. අශිෂ්ටත්වය හැමදාමත් තිබුණා. බුදුහාමුදුරුවත් මරන්න හැදුවා. ඉතිහාසය අපි දන්නවා. අශිෂ්ටත්වය හැමදාම පරාජය කළේ ශිෂ්ටත්වයේ ජයග්‍රහණය තුළින් පමණයි. මාටින් ලූතර් කිව්වා "The crime of our time is not the criminals but the silence of the good people." මම මේ මොහොත එන්න මොහොතකට කලින් මේ පාර්ලිමේන්තුවේ ඉන්න ආචාර්ය මාචාර්යවරුන්ගේ 1000 දෙනෙක්ගේ සමාජ මාධ්‍ය හොයලා බැලුවා. එක්කෙනෙක්වත් කියලා නැහැ නවක වදය හොඳ නැහැයි කියලා. මොකද්ද මේ தত্ত্বය? මොකද්ද මේ தত্ত্বය? ඇයි මේ අශිෂ්ටත්ව බය අපි? නවක වදය ගේන්නට විශ්වවිද්‍යාල තුල අපි විශ්වවිද්‍යාලයේ ඉන්න කාලෙත් හිටියේ 5%යි. අවුරුදු 40ක් ගිය පස්සෙත් ඉන්නේ 5%යි. නමුත් මේ පාර්ලිමේන්තුව නියෝජනය කරන මාචාර්ය මාචාර්යවරුන් පවා ඒක දැඩි ලෙස විවේචනය කරන්නට අකමැති. ඇයි? දේශපාලන වමනාවක් තිබෙන නිසා. ඒ නිසා විෂය භාරව මම විශ්වවිද්‍යාලයේ ඉඳද්දි මට බලයක් තිබුණේ නැහැ, වාකීමක් තිබුණේ නැහැ, ශිෂ්‍යයෙක් වෙනවා හැර. දැන් මේ රටේ බදු ගෙවන දෙමාපියන් ඊයේ වෙද්දී මගේ දුරකථන අංකය වෙබ් එකේ තියෙන නිසා ඒ අය දන්නවා. ඊයේ වෙද්දී 218 දෙනෙක් මට කතා කරලා කිව්වා අපි අපේ දරුවන්ව විශ්වවිද්‍යාලයට යන්න ලැහැස්ති කරලා තියෙන්නේ. ප්‍රතිඵල ඇවිත් තියෙන්නේ. ඒ දරුවෝ විශ්වවිද්‍යාලෙ ඉල්ලනවා. ඔබතුමා මහජන මුදලෙන් පඩි ගන්න නිලධාරියෙක්ට කියන්න පුළුවන්ද විශ්වවිද්‍යාල අපේ දරුවන්ව යවන්න පුළුවන් ආරක්ෂිත කලාප කියලා? ඒ ප්‍රශ්නය සාධාරණ ප්‍රශ්නයක්. සියලුම දෙමව්පියෝ ඇසිය යුතු ප්‍රශ්නයක්. අපි එනම් මේ විශ්වවිද්‍යාල සාධාරණත්වයේ, බුද්ධියේ, ශිෂ්ටත්වයේ, ආරක්ෂාවේ කලාප හැටියට කරන්නේ නැත්තේ ඇයි? අපට බෙදීමක් අවශ්‍යද එතන? නැහැ. අපිට කාටවත් බෙදීමක් අවශ්‍ය නැහැ. ඒ නිසා පෙරාදෙණිය පොලිසිය විසින් ඊයේ අත්අඩංගුවට ගත්ත මේ සිසු 4 දෙනාව පාර්ලිමන්ට් ඇක්ට් ඩෙමොක්‍රටි ප්‍රොහිබිෂන් ඔෆ් රැගින් ඕඩර් 1988 ඇක්ට් 20 කියන එකට විරුද්ධව ඒගොල්ලන්ට අප දුන්නා. මා තුන් වතාවක් මගේ මිත්‍ර පොලිස් පරිතුමා, ඔහු කොළඹ විශ්වවිද්‍යාලයේ හිටපු කෙනෙක්, රග්බි සෙල්ලම් කරපු කෙනෙක්, මගේ හොඳ මිතුරෙක්, ඔහුව මම දුරකථනයෙන් අමතන්න හැදුවා තුන් වතාවක්. මම ඔහුට පණිවිඩයක් ඇව්වා, මම මේ දෙන පාර්ලිමේන්තුවේ කතා කරනවා කියලා. එහෙනම් පේරාදෙණිය භාරව ඉන්න නිලධාරියා, ඒ පොලිස් පරිතුමා, ඔහුව භාරව ඉන්න කොට්ටාස අධිකාරියට තිබුණ අයිතිය මොකද්ද? මේ විනයට, මේ පනතට විරුද්ධව ඒ භාරගත් අයව අපමත මුදා හරින්නට. එහෙම කරන්නේ ඇයි සභාපතිතුමනි? නීතියට අගෞරව කරන හැම මොහොතේදීම, නීතිය අවමාන කරන හැම මොහොතේම අපි අපරාධකරුවන්ට උදව් කරනවා. විශ්වවිද්‍යාලය තුල නවකවදය ගෙනෙන්නෙත්, නවකවදය පවත්වගෙන යන්නෙත් මේ රටේ පුරවැසියන් කීප දෙනෙක් බව මමට අමතක නැහැ. ඒ අයත් ශිෂ්‍යයන් හැටියට රාජ්‍ය විශ්වවිද්‍යාලයට ඇතුල් වී තමන්ගේ අධ්‍යාපනය කරගන්නවයි කියන ප්‍රාථමික පොරොන්දුව උඩයි විශ්වවිද්‍යාලවලට එන්නේ. නමුත් අවුරුදු දෙකමාරක් විශ්වවිද්‍යාල වසා තබන විට ඇයි විශ්වවිද්‍යාල විරුද්ධ කරන්නේ නැත්තේ කියලා මහාටින් අපට චෝදනා කළ විපක්ෂයේ කිසිදු කෙනෙක් පෞද්ගලිකව හෝ පොදුවම මේ නවක වැදහැට විරුද්ධව ප්‍රකාශයක් කර නැතිවීම මා හිතන්නේ ජාතියේ ඛේදවාචකයක්. අඳුරට විරුද්ධව කතා නොකිරීම, අඳුරට විරුද්ධව කතා නොකිරීම අඳුරට කරන ආදරය හා ආකර්ෂණයයි. එය නවත්වන්න දේශපාලනය කළා ඇති අපි. මේ විශ්වවිද්‍යාල 17 හා උසස් අධ්‍යාපන 5 ශිෂ්ටාචාරයේ සංකේත බවට කරන්න ඕනේ නම් අපි එකමුතු වෙමු. වැරද්ද වැරද්ද හැටියට දකිමු. මහාචාර්ය ආචාර්යවරුන් ඉන්නවා මේකට උදව් දෙන. ඒ අයට අපි කියන්නේ නීතියේ ආධිපත්‍ය ගන්න. විශ්වවිද්‍යාල තවදුරටත් බෝම්බ හදන තැන් වෙනුවට බුද්ධි හදන තැන් වලට පත් කරමු. විශ්වවිද්‍යාලයේ දරුවන්ට ප්‍රශ්න තිබෙනවා නම්, විශ්වවිද්‍යාලයේ ළමයි කීප දෙනෙක් හිතනවා නම් IMF එක වහන්න ඕනේ, පාර්ලිමේන්තුව ගිනි තියන්න ඕනේ, World Bank එක වහන්න ඕනේ කියලා අපි ඒ අයත් එක්ක වෙන සාකච්ඡාවක් කරමු. නමුත් පුරුෂාධිපත්‍ය පිහිටවමින්, ආහාර ගැනීමට තිබෙන අයිතිය නැති කරමින්, ප්‍රචණ්ඩත්වය මුදවා හරින්නට කිසි කෙනෙකුට අයිතියක් නැත. ඒ අය වෙනුවෙන් අපි කළ යුත්තේ අලුත් නීති අවශ්‍ය නැත. පවතින නීතිය ක්‍රියාත්මක කරන්න. අපේ ශරීරයේ පිළිකාවක් හැදුනම අපි කොච්චර බෞද්ධ වුණත්, කොච්චර මුස්ලිම් වුණත්, කොච්චර කතෝලික වුණත් ගන්න ඕන පියවර තිබෙනවා. මොකද්ද? විශේෂඥ වෛද්‍යවරුන්ගෙන් අහලා කියනවා පිළිකාව අයින් කරගන්නේ කොහොමද කියලා. ඒ තමයි සාමාන්‍ය සනාතන නීතිය. එහෙනම් ඒ නීතිය අනුව මේ කඩා වැටී තිබෙන දේශය නැවත නැගිය යුතු මොහොතක් වන, නැවත නැගිය යුතු අවස්ථාවක් සහ වගකීමක් වන විශ්වවිද්‍යාල 17ක් සහ උසස් අධ්‍යාපන ආයතන 5ක් අපි නිසිමඟට ගෙනියන්නට මට කලින් දේශපාලනය කර ඇති, මට කලින් මේ මහා ගරු සභාවේ වාඩි වී පුටුරත් කර තිබෙන, කාර්යභාරය කර තිබෙන සියල්ලන්ගෙන් මම දෑත ඔසවා නමස්කාර පූර්වව ඉල්ලා සිටින්නේ මේ මොහොතේවත්. කරුණාකර
ඔබතුමාට තව විනාඩි 5ක් දීලා තියෙන දෙනිපිටිය මන්ත්‍රීතුමාගේ.
බොහොම ස්තුතියි. මම දන්නේ නැහැ මම මෙතර ප්‍රබල කතාවක් කරනවා, මට ප්‍රබල කතාවක් කරන නිසාද, දේශකයන් නැති නිසාද දන්නේ නැහැ. මම මට කාලය දෙන්නේ. හොඳයි ඒ නිසා මම ගරු කරනවා ඒ මන්ත්‍රීවරු දෙන්නාට මමගේ කාලය ලබා දුන්නාට මන් දෙයත් මං ආවේගශීලී වුණා නෙමෙයි වෙන්න ඕනේ ගරු විරුද්ධ පක්ෂ ප්‍රධාන සංවිධායක කිරියල්ල මහත්මයා ඉන්නවා මං ඉතාම ගරු කරන පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරු දෙන්නෙක් වෙන ගායන් මැතිතුමත් ගායන්ත මැතිතුමත් පාසලේම මිතුරෙකු වෙන බුද්ධාගම පිළිබඳ විවාද කරන අපේ බේරුවල නියෝජනය කරන බේරුවල පුත්‍රයාත් ඉන්නවා ඔව් අනේ කාලය ගන්න එපා අරගලක කරගලක පිටට ඉල්ල මම පින් මන්ත්‍රී පිටට කාලය ලැබෙන්නේ මට
ඔබතුමාගේ මම කාර්මිකව ඉල්ලනවා අපි මන්ත්‍රීවරු ඔක්කොටම දොස් කියන්න එපා නවක වදේට අපි විරුද්ධ වුණේ නැහැයි කියලා ඒ ගැන සාකච්ඡාවක් මේ මැතිසභේ ආවේ නැහැ අපි කවුරුවත් අපි කව අපි 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 කව අපි කවුරුවත් ප්‍රචණ්ඩ නවකවාදී අනුමත කරන්නේ නැහැ. ඒක ආණ්ඩු පක්ෂ විපක්ෂ කියලා ભેදයක් නැහැ.
You sit down, I'll tell you. I respect you. I am not saying you are encouraging. I'm saying you are silent. That itself is wrong. Your silence is the biggest crime.
ගරු වත්තුබා ඔබතුමා කතා කරගෙන
ඉන්න. I will discuss with you.
Please.
I will discuss. Now this is the exact problem. Why are we fighting? I am saying all of you are good.
Bagir Bagir Batuma.
Sabha. Ma Reethi Ba. Karuna karala. Ape hasirim gana varadi artha nirupana denne epa. Ape avashya avastha waladi ita viruddhawa katha karala thiyena.
Ape
ogul dan
poduwe vipakshe waadi wi sitina. Poduwe විපක්ෂයේ වාඩි වී සිටින මන්ත්‍රීවරුන්ගේ නියඳභාවය කවුරු හරි කතා කරා නම් හොඳයි දෙයියනේ මාත් කියන්නේ කතා කරන්න කියලා නියඳ වෙලා ඉන්න එක තමයි මේ රටේ තියෙන ලොකු දා ප්‍රශ්නය
ඒක තමයි එතුමාට මයික් එක
දෙන්න අපේ තුමනි මෙතන තියෙන වගකීම මේක නතර කිරීමයි කරන්න ඒක කරන්න ඕගොල්ලෝ අපේ සහයෝගය තියෙනවා කතාව වැදගත් නැහැ කරුණාකර ක්‍රියාවට නගන්න
විතරකලයිත්තේ විශ්වවිද්‍යාල ආණ්ඩුවේද විශ්වවිද්‍යාල ආණ්ඩුවේ නෙවෙයි විශ්වවිද්‍යාල ජාතිකයි එහෙනම් විපක්ෂය එකතු වෙන්න ඕනේ අවිත් එක්ක මම කියන්නේ ඔබතුමා නියඬව ඉන්නේ තමයි ලොකු වරද
ඔබතුමා
කතා කිරීම නෙවෙයි නියඬව සිටීම අන්න දැන් ඉතින්
ඔබතුමා නියඬව කරුණා කරලා
මගේ කතාවට විරුද්ධ වෙන්න කරුණා කරලා මට කතා කරන්න දෙන්න there is no point of order men read 42 page 92 you can't oppose my speech sit down
what is
there is no point of order
okay ගරු මන්ත්‍රීතුමා කලබල වෙන්න දෙයක් නෙමෙයි අපි මේ විශ්වවිද්‍යාල පද්ධතිය හැමදාම හිටපු අය ඔය ප්‍රශ්නය ගැන ඔබතුමා මේ ලංකාවේ ආව පළවෙනියා නෙමෙයි කතා කර අපි ඔක්කොම මේක එදා ඉඳලම අරගල කරපු එකක් නිකන් බොරුවට කෑ ගහන්න එපා
හරි ගරු මන්ත්‍රීතුමා හරි
ඔබතුමා කතා කරන්න මේ වාඩි වෙන්න ඒක නිසා මම කියන්නේ කවුරුත් කලබල වෙන්න ඕනේ නැහැ කවුරුත් කලබල වෙන්න ඕනේ නැහැ මේක පොදු ගුණාකාරීක ප්‍රශ්නයක් මම කතා කරන්නේ කවුරු හරි හිතනවා නම් මේ තොප්පිය වැටෙනවයි කියලා දාගත්තට මගේ ප්‍රශ්නෙකුත්
නැහැ කරගෙන ආපු කතාව
ඒ නිසා මම කියන්නේ කරුණාකර විශ්වවිද්‍යාල ආණ්ඩුවට අයිති නැහැ විශ්වවිද්‍යාල විපක්ෂයට අයිති නැහැ විශ්වවිද්‍යාල තුල දේශපාලන කිරීමේ අයිතියක් කාටවත් නැහැ ඒ නිසා අනාගතය වෙනුවෙන් මෙච්චර දුර වැටලා තියෙන මේ දේශය නැවත ගොඩනැගීමේ පියවර පළවෙනි පියවර බුද්ධිමය පියවර ගත යුතු ස්ථානයක් වන විශ්වවිද්‍යාල තුල නැවතත් ප්‍රචණ්ඩත්වයේ හිස්වීම පිළිබඳව අපි කවුරු හරි නියඬව ඉන්නවා නම් ඒ සියලු දෙනාම වැරදිකාරයෝ කියලා මම කියන්නේ. ඒ නිසා පොලිස් පතිපතිට මම කියනවා කරුණාකර ගරු පොලිස් පතිතුමනි නීතියේ ආධිපත්‍ය රකින්න. තිබෙන නීතිය පිළිපදින්න. ගරු රාජ්‍ය ඇමතුමා ඉන්නවා එතුමාගෙත් මම ඉල්ලා සිටින්නේ මේ පිළිබඳව ගත හැකි සියලු පියවර ගන්න. මොකද පාර්ලිමේන්තුවේ වරප්‍රසාද වලට හැංගිලා අපිට මොන හරි කියන්න පුළුවන්. නමුත් අපිට මේ රටේ පොදු ජනයාට උත්තර දිය යුතුයි. දෙමව්පියෝ බලාපොරොත්තු වෙන්න ඉන්නවා විශ්වවිද්‍යාල වලට යවන්න තමන්ගේ දුවා දරුවන්ව. ඒ අයට ආරක්ෂිත කලාපයක්, බුද්ධි කලාපයක් අපි සෑදිය යුතුයි. ඒ නිසා මම යෝජනා කරනවා යම් හෝ පිරිසක් විශ්වවිද්‍යාල නවක වදයට ඍජුවම සම්බන්ධයි කියා පරීක්ෂණයකින් පසු ඔප්පු වී තිබෙනවා නම් ඒ අයව පන්ති තහනම් කළ යුතුයි. ඒක දැනටත් තියෙන නීතියක්. උපාධිය අහිමි කළ යුතුයි. ඒ නීතිය අපි ගේන්න ඕනේ.
ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමාට තව විනාඩි දෙකක්
තියෙනවා. ඒ නිසා ඊට අමතරව මා යෝජනා කරනවා එවැනි සමාජ විරෝධී, බුද්ධ විරෝධී අයට රාජ්‍ය කිසි විදියකින් රජයේ රැකියාවක් ගන්නට බැරි විදිහේ අසාදු ලේඛන ගත යුතුයි කියන යෝජනාව මම ගේනවා. මන් දෙයත් රාජ්‍ය ගොඩනැගීමේදී කළ හැකි කළ යුතු අවම පරිත්‍යාගය දායකත්වය කරන්න බැරි අයට රාජ්‍ය සේවයට ඇතුල්වීම මම හිතන්නේ සුදාත භාවයක් නැහැ කියලා. ඒ නිසා මගේ යෝජනාව නම් මේ පුරවැසියන් කවුරු හරි මෙහෙවනවා නම් තමන්ගේ දේශපාලන උමනාවල් වලට තමන්ගේ අභිප්‍රායන් වලට එලියෙන් කරගන්න බැරි දේ නැවතත් විශ්වවිද්‍යාල අසන්සුන් කර විශ්වවිද්‍යාල නිසා විශ්වවිද්‍යාල වලින් ඇතිවෙයි පීඩනය සමාජගත කර සමාජය නැවතත් අවුල් කර මේ මරණාසන්නයේ තිබෙන මේ ජාතියේ ආර්ථිකය නැවතත් ගොඩනගන්නට අවශ්‍ය කරන කාර්යභාරයට ඍජුව හෝ වක්‍රව ඒ අය විරුද්ධ වෙනවා නම් ජාතියක් හැටියට බුද්ධිමත් මිතුරුන් හැටියට පාට කණ්ණාඩි අයින් කර අපි ඒ අයට විරුද්ධ විය යුතුයයි මා හිතනවා. මගේ යෝජනාවේ
අවසානයි
මේ සභාව එවැනි වූ බුද්ධිමේ තීරණයකට එයි කියා අපි අපේ දේශපාලන න්‍යාය පත්‍රයෙන් පැත්තකින් තියා හදවතට තට්ටු කර මේ විෂය පිළිබඳව කතා කරමු යන්නයි. ස්තුතියි සභාපති.
බොහොම ස්තුතියි. මීළඟට ගරු චරිත හිරත් මැතිතුමා ඔබතුමාට විනාඩි 5ක් තියෙනවා.
ගරු මුලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි, මම ඉතාම ස්තුතිවන්ත වෙනවා විපක්ෂයේ නායකතුමාටත් ගරු සංවිධායකතුමාටත් මට විනාඩි 5ක් මේ වැදගත් අවස්ථාවේ සභාවේ කතා කරන්න අවස්ථාව ලබා දීම ගැන. ඒ විනාඩි 5 මම නැති කරගන්න යන්නේ නැහැ අනවශ්‍ය ප්‍රශ්න එක්ක සමහරුන්ගේ උත්තර දෙන්න ගිහිල්ලා. නමුත් මේ රටේ විශ්වවිද්‍යාල පද්ධතියේ ඔය හුඟක් අය කතා කරන බොහෝ අයට වඩා වැදගත් පදනමක් තියෙන පුද්ගලෙක් විදිහට මම කියන්නේ මේ රටේ විශ්වවිද්‍යාලවල මේ නවක වදේ ප්‍රශ්නයක්. මේ ප්‍රශ්නේ විශ්වවිද්‍යාලය ගලවන්න අපි එදා ඉඳලම අරගල කරලා තියෙනවා, එදා ඉඳලම වැඩ කරලා තියෙනවා, ඇන්ටි රැගින් මූවමන්ට් ඇතුලේ ගුටි කාලා තියෙනවා. හැබැයි ඒක ඉවර කරගන්න අපිට බැරි වෙලා තියෙනවා. ඒ නිසා ඔය සද්ද බද්ද නිකන් දාන එක එච්චර තේරුමක් ඇති වැඩක් නෙමෙයි. මම ඒක නිමා කරලා ගරු සභාපතිතුමනි, අද ඉතාම වැදගත් විවාදයක් මේ කරන්නේ. මේ විවාදයට මම විපක්ෂයෙන් විනාඩි 5ක් ඉල්ලගෙන සම්බන්ධ වෙන්නේ ඉතාම වැදගත් කරුණු දෙකක් තුනක් කියන්න අවස්ථාව අවශ්‍ය නිසායි. විශේෂයෙන්ම මේ වෙලාවේදී ස්ථාවර නියෝග වෙනස් කිරීම සම්බන්ධව මේ සාකච්ඡාවට මමත් හිටපු කෝප් කමිටු සභාපතිවරයා වශයෙන් සම්බන්ධ වුණා. අපි විශේෂයෙන්ම ස්ථාවර නියෝග 120 වෙනස් කරන්න විශාල යෝජනා පද්ධතියක් ඉදිරිපත් කරලා තියෙනවා. මේ වෙලාවේදී මම මතක් කරන්න ඕන අපේ රටේ විගණකාධිපතිවරයා මේ සඳහා විශාල සහයෝගයක් අපිට ලබා දුන්නා. විශේෂයෙන්ම මේ ප්‍රශ්නේ මේ කාරක සභා විවස්ථාදායක සභාවේ පසුවිපරම් කරන සභාවක් විදියට මේ වගේ ගන්න තීරණවලට යම්කිසි ක්‍රියාත්මක වැඩසටහනක් ඉස්සරහට ගන්න කොහොමද කියලා. මේක සමහර කාලවල සක්‍රීයව වෙනවා, සමහර කාලවල වෙන්නේ නැහැ. අපි කෝප් කමිටුවේ ගන්න තීරණයක් ක්‍රියාත්මක කරන්න ලබා දෙන්නේ ඒ කමිටුව ඉදිරියේ ඉන්න ප්‍රධාන ගණන්දීමේ නිලධාරිවරයාට, ඒ කියන්නේ අමාත්‍යංශ ලේකම්වරයාට. මමත් අමාත්‍යංශ ලේකම්වරයෙක් විදියට වැඩ කරලා තියෙනවා. මට ඒ වෙලාවේ ඩී.යු. ගුණසේකර ඇමතිතුමා දීපු නියෝග මම ක්‍රියාත්මක කරලා තියෙනවා. සමහර සභාපතිවරු අපි අස් කරලා තියෙනවා ඒ මහින්ද රාජපක්ෂ ආණ්ඩුව කාලේ 2010-2015 කාලේ. හැබැයි මේක හැමදාම එහෙම කරන්න බෑ. සමහර අවස්ථාවල නියෝගයක් දුන්නට ඒ ලේකම්වරයාට ඒක ක්‍රියාත්මක කරන්න බැරි වෙන අවස්ථා තියෙනවා. ඒ නිසා කොහොමද මේ ස්ථාවර නියෝග 120 අපි වෙනස් කරන්නේ? මෙන්න මේක තමයි මේ වෙලාවේ ආපු සාකච්ඡාව. මම ඉතාම සතුටු වෙනවා මේ වෙලාවේ අපේ දිනේෂ් ගුණවර්ධන ඇමතිතුමා මේ කාරක සභාවේ සභාපතිවරයා වශයෙන් එක පැත්තකින් මේ සභාවේ සභානායකවරයා වශයෙන් මේ ස්ථාවර නියෝග 120 වෙනස් කරන්න අපිට යම්කිසි සහයෝගයක් තදින්ම ලබා දුන්නා. නමුත් ස්ථාවර නියෝග 120 3 සහ 4 කොටස් මීට වඩා ශක්තිමත් කරන්න ඕනයි කියලා මම විශ්වාස කරනවා. ඒ කියන්නේ අපේ මෙතෙක් තිබිච්ච මේ ස්ථාවර නියෝග 120 අපි අද සම්මත කරන ස්ථාවර නියෝග 120 අතර ලොකු වෙනසක් නැහැ කියලා බැලූ බැල්මට පේන්න පුළුවන්. අපි ඉල්ලා හිටියා යම්කිසි තීරණයක් කෝප් කමිටුව ගත්තාම ඒක විගණකාධිපතිවරයාත් අනුමත කරලා තියෙනවා නම් කෝප් කමිටුවේ පක්ෂ දෙකේම මන්ත්‍රීවරු ඉන්නවා නම් අපිට ඉඩක් දෙන්න කියලා ඒක නීතිපතිවරයාට කෙලින්ම යවන්න. නමුත් ඒක මේ සංශෝධනවල නැහැ, අපිට පිළිගන්න පුළුවන්. එහෙම සමහර වෙලාවක කෝප් කමිටුවේ ඉන්න අය වැරදියට ඒක පාවිච්චි කරයි කියලා හිතුවද්ද දන්නේ නැහැ. නමුත් ඊට පස්සේ අපි ඉල්ලුවා එහෙම බැරි වුණොත් නීතිපතිවරයාට මේ ෆයිල් එක යවන්න අවසරය මේ චේම්බර් එක ඇතුලේ නැත්තම් පාර්ලිමේන්තුවෙන් අපිට ලබා දෙන්න කියලා. නමුත් ඒකත් මේකට ඇතුල් වෙලා නැහැ. අපි ඒක ඉදිරියේදී ඇතුල් කළ යුතුයි කියලා මම හිතනවා. මේ කාටවත් පෞද්ගලික කරන චෝදනාවක් නෙමෙයි. මේ රටේ ස්ථාවර නියෝග සම්බන්ධව විධිමත්ව හැදෑරීමක් කරපු කෙනෙක් විදිහට මේ ස්ථාවර නියෝග කියලා කියන්නේ විධායකත්වය යම් කිසි දුරකට පසු විපරම් කරන්න මේ ස්ථාවර නියෝගයේ 120 විශාල ශක්තියක් සපයනවා. එනිසා 1978 විවස්ථාවේ ස්ථාවර නියෝග සම්බන්ධව ගත්තහම 119 120 121 කියන ස්ථාවර නියෝග තුනම ඉතාම වැදගත්. එනිසා මම මේ ගරු සභාවට යෝජනා කරන්නේ පටු දේශපාලන ભેද වලින් අපේ කතාබහ නැති වුණාට කමක් නැහැ. නමුත් මේ ස්ථාවර නියෝග ටික මීට වඩා ශක්තිමත්ව අපි හදන්න ඕන. මීට වඩා ශක්තිමත්ව හැදුවොත් විතරයි විධායකත්වයයි විවස්ථාදායකත්වයයි අතර තියෙන මෙන්න මේ check and balance system එක ඉස්සරහට ගෙනියන්න පුළුවන් වෙන්නේ. අපේ රටේ පොදු මුදල් කියන එක මේ මන්ත්‍රීතුමාලා ඔක්කොගේම යටතේ තියෙන එකක්. හැබැයි මේ මන්ත්‍රීතුමාලාගෙන් 30 දෙනෙක් කැබිනට් මණ්ඩලයට ගියාම ඒගොල්ලෝ විධායකයේ නියෝජිතව වෙනවා. විවස්ථාදායකයට මූල්‍ය බලය තිබුණට කැබිනට් මණ්ඩලයට යන 30 දෙනා විධායක බලය ක්‍රියාත්මක කරන හින්දා ඒගොල්ලෝ ගන්න තීරණ මේ පාර්ලිමේන්තුවේ ඉන්න අනිත් අයට විවස්ථාදායකයට පසු විපරම් කරන්න ඉඩක් දෙන එක තමයි 119 120 121 ස්ථාවර නියෝග වලින් කරන්නේ ගරු සභාපතිතුමනි. එනිසා මේක මගේ පෞද්ගලික ප්‍රශ්නයක්, එහෙම නැත්නම් වෙන කෙනෙක්ගේ පෞද්ගලික ප්‍රශ්නයක් නෙමෙයි. මේක ඉතාම වැදගත් දෙයක්. අපි මේක මීට වඩා ශක්තිමත්ව ඉස්සරහට ගෙනියන්න ඕන කියලා මම කල්පනා කරනවා. ඒ වගේම ආංශික කාරක සභා එන්න නියමිතව තියෙනවා. මම මේ සභාවෙන් අහනවා, ආංශික කාරක සභා ඉටු කරන්නේ විධායකයේ රස්සාවද්ද විවස්ථාදායකයේ රස්සාවද්ද? ඒක විධායකයේ ජොබ් එකක්ද විවස්ථාදායකයේ ජොබ් එකක්ද කියලා අපි අර්ථ දක්ව ගන්න ඕන. මම දන්නේ නැහැ ගරු වර්තමාන ජනාධිපතිතුමා මේක ගැන ඉතාම හොඳින් දන්න කෙනෙක්. එතුමා විශ්වාස කරන්නේ මොකද්ද? ආංශික කාරක සභාව කියන්නේ එක්සෙකටිව් සබ් කමිටීස්. මේ එක්සෙකටිව් සබ් කමිටි එකක් කියන්නේ විධායක කාරක සභාවක් නම් විධායකයේ තීරණ ක්‍රියාත්මක කරන එකක්ද? එහෙම නැත්නම් විවස්ථාදායකයේ පසු විපරම් කරන කෝපා මූල්‍ය කාරක සභාව වගේ එකක්ද කියලා හරියට නිර්වචනය කරගන්න ඕන. එහෙම නැත්නම් මන්ත්‍රීවරුත් අමාරුවේ වැටෙනවා මෙව්වට යන, ඇමතිවරුත් අමාරුවේ වැටෙනවා මෙව්වගෙන් තීරණ ආපුහාම, ලේකම්වරු ඒක ක්‍රියාත්මක කරන්න ගියොත් ඇමතිවරයයි ආංශික කාරක සභාවයි අතර ගැටුමක් ඇති වෙන්න
පුළුවන්. ගරුමන්ත්‍රීතුමා ඔබතුමාට තව විනාඩි දෙකක් තිබෙනවා.
ඒ නිසා මේක ඉතාම වැදගත් ප්‍රශ්නයක් විදිහට මම මතු කරන්න කැමති තමුන්නාන්සලා ඉදිරියේ මේ විවස්ථාදායක කාරක සභාව එහෙම නැත්නම් ආංශික කාරක සභාව කියන එක කොහොමද අපි ස්ථාපිත කරන්න කියලා. විශේෂයෙන්ම 2015 2019 මේක සාර්ථක වුණා කියලා මම හිතන්නේ නැහැ මේ ප්‍රශ්නේ නිසා. ඒ වගේම අපි අපේ රටේ මේ කෝප් කමිටුව, කෝපා කමිටුව වගේ කමිටු වලින් කරන්න පුළුවන් සේවා තුනක් තියෙනවා. එකක් තමයි ඒ මොහොතේම ප්‍රධාන ගණන්දීම නිලධාරිවරයාට යම් නියෝගයක් දෙන එක. දෙවැනි එක තමයි මේ ගරු සභාවේ තමුන්නාන්සලා අපි ඔක්කොටම ඒ මතය සම්බන්ධව වාර්තාවක් ලබා දෙන එක. තුන්වැනි එක තමයි මේ සමාජයට මේ ප්‍රශ්නය ගැන පළල් විමසුමක්, පළල් තේරුම් ගැනීමක් ඉදිරිපත් කරන එක. එනිසා මම ගෞරවයෙන් ඉල්ලා සිටිනවා ආණ්ඩු පක්ෂයනුත් විපක්ෂයනුත් මේ පසු විපරම් කාරක සභා දෙක තවදුරටත් පමා කරන්න එපා. මේකට පත් කරන පුද්ගලයෝ ගැන හිතන්න එපා. ඕන කෙනෙක් පත් කරන්න. නමුත් මේ කාරක සභා දෙක කෝප් එකයි කෝපා එකයි වහාම පත් කරන්න. ඒක පත් කිරීම ඉතාම වැදගත්. මොකද මේ රටේ සමහර ගනුදෙනු වෙනවා. තමුන්නාන්සලා අපි කවුරුත් දන්නේ නැහැ ගරු සභාපතිතුමනි. අපේ නමට තමයි මිනිස්සු බයින්නේ. අන්තිමට මන්ත්‍රීවරු 225 එපා. මේගොල්ලෝ මුදල් පිළිබඳව තමන්ට ව්‍යවස්ථාවෙන් දීලා තියෙන අයිතිය ක්‍රියාත්මක කරුවේ නැහැ කියලා ඔබතුමාලට අපිට ඔක්කොටම එක විට ගහන තැනට මේ සමාජය ඇවිල්ලා තියෙනවා. ඒක කරන්න ඕන නිසා තමයි මේ කාරක සභා තුන විශේෂයෙන්ම මූල්‍ය කාරක සභා තුන ශක්තිමත්ව කෙරුවොත් තමයි අපිට රටට කියන්න පුළුවන් වෙන්නේ අපේ ජොබ් එක ජනතාව වෙනුවෙන් හරියට ඉටු කරා කියලා. එනිසා මම නවත්වනවා ගරු සභාපතිතුමනි, මේ එක කාරණයක් පමණක් මේකදී ඉදිරිපත් කරන්න ඉඩ දෙන්න. මීට පෙර උදේවරුවේ කතා කරුවා අර රූපවාහිනී සංස්ථා පනත ගැන. ඒ වගේ මෙතනදී ගරු රාජ්‍ය ඇමතිතුමා ඉතා වැදගත් කාරණයක් ප්‍රකාශ කළා වෘත්තීය ජනමාධ්‍යවේදී ආයතන ගැන. මේ වෘත්තීය ජනමාධ්‍යවේදී ආයතනය හදන්න අපි ඉතාම මහන්සි වෙච්ච අය. මම මේකේ ඒ ඇක්ට් එක හැදුවෙත් මම. එනිසා මම ඉතාම සතුටෙන් අද ප්‍රකාශ කරනවා ඒ ඇමතිතුමා එක කිව්වා දැන් මේක අවසාන අදියරේ තියෙන්නේ කියලා. මං ආරාධනා කරනවා ඉතාම ඉක්මනින් ඒ වැඩේ ඉවර කරන්න කියලා. මොකද ඒක අපේ රටේ වෘත්තීය ජනමාධ්‍ය වේදයට ඉතාම වැදගත් කාරණයක් එකකින් ඉටු කරන්නේ. එනිසා එතුමාගේ ලේකම්තුමාට මීට මාස කීපයකට ඉස්සර මම මේක හදලා අවසාන වශයෙන් බාර දුන්නා. අපි ඉතාම සතුටට පත් වෙනවා මේ වැඩේ ඉදිරියට ගෙන යාම සම්බන්ධව මේ වෙලාවේ මම ගරු දල සලහපිරුම හිටපු ජනමාධ්‍ය ඇමතුමාවත් මතක් කරමින් මගේ වචන ස්වල්පයෙන් නිමා කරන්න බොහොම ස්තුතියි.
බොහොම ස්තුතියි ගරු මන්තුමා. මීළඟට ගරු වේල කුමාර මන්තුමා ඔබතුමාට විනාඩි 6ක් තියෙනවා. ගරු සාද බණ්ඩාර මන්තුමා
මයි ස්තුතිවන්ත වෙනවා විශේෂයෙන්ම අපේ මහාචාර්ය චරිත හේරත් මැතිතුමාට. මම ඒ වගේම ආරාධනා කරනවා අපේ රටේ මාධ්‍යවේදීන්ගේ වෘත්තීය හැකියාවන් වැඩි දියුණු කරන ඒ ආයතනයේ කටයුතු සම්බන්ධව මූලික සාකච්ඡාවලදී ඔබතුමාත් ආරාධනා කරලා ඔබතුමාගේ දැනුමත් ඒ සඳහා අපිට ලබා දෙන්න කියලා.
හොඳයි, බොහොම ස්තුතියි.
සභයේ තලමේ தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்று இந்த பாராளுமன்றத்தினுடைய நிலைய கட்டளைகளை மறுசீரமைப்பது தொடர்பான இந்த பிரேரணையிலே நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து கொண்டிருக்கின்றோம். இன்று இந்த நிலையற்கட்டளைகள் தொடர்பாக பேசுகின்ற போது இந்த பாராளுமன்றத்தினுடைய செயற்பாட்டின் முக்கியத்துவம் இந்த நிலையற்கட்டளைகளிலே தங்கியிருக்கின்றது. கடந்த காலம் முழுவதும் இந்த பாராளுமன்றத்தினுடைய செயற்பாடுகள் தொடர்பாக பாரிய அதிருப்தி நிலை மக்கள் மத்தியிலே எழுந்து காணப்படுகின்றது. பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பாக மக்கள் மத்தியிலே பாரிய எதிர்ப்பு இந்த நாட்டிற்குள் எழுந்திருக்கின்றது. இதற்கான நாங்கள் காரணங்களை பேசுகின்ற போது இந்த நாட்டினுடைய முழு நிதி தொடர்பான பொறுப்பினை இந்த சபை கொண்டிருக்கின்றது. இந்த நாட்டிற்கு தேவையான சட்டங்களை நிறைவேற்றுவதை இந்த உயரிய சபை கொண்டிருக்கின்றது. ஆனாலும் கூட அவ்வாறான உயரிய அந்த பொறுப்புகளை உடையதாக இருந்தாலும் கூட இந்த சபையிலே பேசப்படுகின்ற இந்த சபையிலே கொண்டு வரப்படுகின்ற கருத்துகள் இங்கே முன்வைக்கப்படுகின்ற விடயங்கள் எந்த அளவுக்கு நடைமுறையிலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது என்ற கேள்வி எழுகின்றது. இன்று எங்களுடைய நாடு பொருளாதார ரீதியாக நலிவடைந்து வீழ்ச்சி கண்டு வங்குரோத்து நிலைக்கு அடைந்திருக்கின்றது. நாட்டினுடைய பொருளாதாரம் நாட்டினுடைய நிதி நிலைமை என்றுமில்லாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த நிலைமைக்கு இந்த நாடு தள்ளப்பட்டதற்கு இந்த பாராளுமன்றத்திலே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் காரணமாக இருந்திருக்கின்றார்களா என்ற கேள்வியை எழுப்புகின்ற போது பல காரணங்களை நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கின்றது. இந்த நாட்டிலே இந்த அரசாங்கத்திற்கு வரவேண்டிய 600 பில்லியனுக்கும் அதிகமான வரி வருமானத்தை விடுவிக்கின்ற போது இந்த பாராளுமன்றத்தை கேட்டால் இந்த அரசாங்கம் அதனை செய்தது. இந்த நாட்டினுடைய விவசாயத்துறை இன்று அழிவடைந்து மக்கள் பட்டினியை எதிர்நோக்குகின்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. விஷம் நிறைந்த உணவுகளை எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. ரசாயன உரத்தை தடுத்து நிறுத்துகின்ற போது இந்த சபையினை கேட்டால் அந்த முடிவு எடுக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, சிடியினது வரி ஒரே நாளிலே குறைக்கப்பட்டு பல பில்லியன் ரூபாக்கள் இந்த நாட்டினுடைய வருமானம் இழக்கப்பட்டது. அந்த வரி குறைப்பினை இந்த உயரிய சபையை கேட்டால் செய்தார்கள் என்பதை நாங்கள் கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த IMF நிதியத்திடம் சென்று அவசியமான விடயங்களை மேற்கொள்ளுங்கள் என்று கூறுகின்ற போது சபை கூறிய போது அதற்கு இந்த சபையினை கேட்டால் IMF தொடர்பான நடவடிக்கைகளை எடுக்காமல் இருந்தார்கள் என்ற கேள்வியை எழுப்ப வேண்டியிருக்கின்றது. அதனால் இந்த பாராளுமன்றத்தினுடைய நிலையற்கட்டளைகளோடு சேர்ந்து பாராளுமன்றத்திலே முன்வைக்கப்படுகின்ற விடயங்கள் கவனத்திற்கொள்ளப்படாமல் அதற்கு மேலாக இருந்து ஜனாதிபதி அவருடைய அதிகாரத்தோடு சேர்ந்து கொண்டு ராஜபக்ச குடும்பத்தினர் ஒன்று சேர்ந்து எடுக்கப்பட்ட முடிவுகளாலேயே இன்று இந்த நிலைமை அடைந்திருக்கின்றதே ஒழிய இந்த பாராளுமன்றத்திலே கூறப்பட்டவைகளை கேட்டு பிரேரணைகளை ஏற்று அதனை நடைமுறைப்படுத்தியிருந்தால் இந்த நிலைமையை அடைய வேண்டி ஏற்பட்டிருக்காது. அது மட்டுமல்ல, இன்று இலங்கையினுடைய உணவு தொடர்பான பணவீக்கம் 84.6% அடைந்திருக்கின்றது. போக்குவரத்து தொடர்பான பணவீக்கம் 113.3% என்ற வீதத்தை அடைந்திருக்கின்றது. மக்கள் வாழ முடியாது திண்டாடுகின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. நாட்டிலே இருக்கக்கூடிய சட்டத்தை சில கம்பெனிகள் சில நபர்கள் எடுத்துக்கொண்டு இன்று அவர்களுடைய அந்த தேவைக்கு செயற்படுகின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. கௌரவ உறுப்பினர் அவர்களே, இன்று பெருந்தோட்ட கம்பெனிகள் இந்த சபையிலே, இந்த நாட்டிலே, அரச வர்த்தமானியிலே வெளியிடப்பட்டிருக்கின்ற 1000 ரூபாய் சம்பள கொடுப்பனவை வழங்காது, அதற்கு பதிலாக பல அடாவடித்தனங்களை இன்று இந்த கம்பெனிகள், பெருந்தோட்ட நிறுவனங்கள் மட்டுமல்ல, பெருந்தோட்டங்களை நிர்வகிக்கின்ற அரச நிறுவனங்களும் செய்து கொண்டிருக்கின்றது. அந்த அரச நிறுவனங்களினது தலைவர்களும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இன்று மக்கள் பட்டினியை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். வறுமையில் இருந்தவர்கள் மேலும் மக்கள் பட்டினியை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். பசிக்கு விடையில்லாது இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று மஸ்கலிய பெருந்தோட்ட கம்பெனியினது அடாவடித்தனத்துக்கு எதிராக மக்கள் வெளியிலே வந்து போராட வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. அவை இந்த உயரிய சபையிலே காலாவதியாகி இருக்கக்கூடிய இந்த நிலைய கட்டளைகள் எல்லாம் மீளமைக்கப்பட்டு நடைமுறை காலத்துக்கேற்ற வகையிலே மறுசீரமைக்கப்பட்டு இந்த சபையினுடைய பொறுப்பை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதை கேட்டு முடிக்கின்றேன். நன்றி.
ஹொன்ரபிள் தவராஜா கலை அரசம், யூ ஹாவ் 7 மினிட்ஸ்.
தலைமை தாங்குகின்ற கௌரவ உறுப்பினர் அவர்களே, இன்று நிலையில் கட்டளை சட்டம் திருத்தம் சம்பந்தமான இந்த விவாதத்திலே பல விடயங்கள் பேசப்பட்டிருந்தாலும், எங்களுடைய வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலே எங்கள் மக்கள் மீது திணிக்கப்படுகின்ற அடாவடித்தனம் சம்பந்தமாக இந்த உயரிய சபையிலே பேச வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக வடக்கையும் கிழக்கையும் மையமாக வைத்து இந்த அரசாங்கம் மேற்கொள்ளுகின்ற பல விடயங்கள், குறிப்பாக தொல்லியல் திணைக்களம், அதே போன்று ஏனைய விடயங்கள் எங்களுடைய வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலே மிகவும் மோசமாக கட்டவிடப்பட்டிருக்கிறது என்பதனை நாங்கள் சொல்லியே ஆக வேண்டும். குறிப்பாக திருகோணமலை மாவட்டம் என்பது தமிழர்களுடைய ஒரு பூர்வீக நீண்ட வரலாறுகளை கொண்ட, தமிழர்கள் நிறைந்து வாழ்ந்த ஒரு மாவட்டமாக இருந்திருந்தது. ஆனால் தற்பொழுது அது தமிழர்களுடைய வீதாசாரத்தை குறைத்து, தமிழர்களுடைய பூர்வீக நிலங்களை குறித்து தமிழர்கள் சுருங்கி வாழுகிற ஒரு நிலைமையை கிழக்கு மாகாணத்திலே, அதுவும் திருகோணமலை மாவட்டத்திலே ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நாட்டிலே பரம்பரை பரம்பரையாக ஆண்ட சிங்கள தலைவர்களின் தமிழர்கள் மீதான அடக்குமுறையின் ஒரு அங்கமாகத்தான் அது நடந்திருக்கின்றது. அவர்கள் வடகிழக்கு பிரதேசங்களிலே, குறிப்பாக இணைந்த வடகிழக்கு என்று சொல்லப்படுகின்ற இந்த மாகாணங்களை பிரிக்க வேண்டும் என்பதற்காக முல்லைத்தீவு மாவட்டத்தையும் திருகோணமலை மாவட்டத்தையும் இணைக்கின்ற வெளியோயா என்கின்ற மணலாறு பிரதேசத்திலே ஒரு புதிய குடியேற்றத்தை செய்து, இப்பொழுது சிங்கள மக்களை உள்ளடக்கி ஒரு பிரதேசத்தை உருவாக்கி இணைந்த வடகிழக்கை பிரித்திருக்கிறார்கள். அதேபோன்று திருகோணமலை மாவட்டத்திலேயும் திட்டமிட்ட குடியேற்றங்கள், நிர்வாக ரீதியான அடக்குமுறைகள் என்பன கையாண்டு இப்பொழுது புதிதாக ஒரு விடயம் பேசப்படுகிறது. பெர்கர் பிரதேச சபை பிரதேச செயலகத்தை உள்ளடக்கிய ஈச்சலம்பட்டை மையமாக வைத்து பொன்னுரவை மாவட்டத்தோடு இணைத்து திருகோணமலையை துண்டாடி வடக்கையும் கிழக்கையும் நிலையாக பிரித்து இங்கு சிங்கள பெரும்பான்மையை பலமாக உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த தொல்லியல் திணைக்களமும் இந்த அரசாங்கமும் செயற்பட்டு கொண்டிருக்கிறது. கோதபாய ராஜபக்ச இந்த நாட்டின் தலைவராக வந்த பொழுது அவர் கடும் போக்கு சிங்களவர்களை கொண்டு தொல்லியல் திணைக்களத்துக்காக 20 நபர்களை தெரிவு செய்து இப்பொழுது எங்களுடைய வடகிழக்கு பிரதேசங்களில் அதிகமான இடங்களை தொல்லியல் திணைக்களத்துக்கு உட்படுத்தி ஆய்வுகளை செய்கின்ற ஒரு நிலைமையும், எங்களுடைய மத அடையாளங்கள் இல்லாமலாக்கப்படுகிற ஒரு சூழலும் தற்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது திருகோணமலைக்கு ஆனால் 1960 ஆண்டு மட்டக்கிழப்பு மாவட்டம் ஒரு பெருநிலப்பரப்போடு இருந்திருந்தது. ஆனால் அந்த மாவட்டத்தை 1960 அம்பாறை என பிரித்து அங்கு தமிழர்களை சிறுபான்மையினராக ஆக்குகின்ற ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. இன்று அங்கும் இவ்வாறுதான் இந்த நாட்டை ஆண்டவர்கள் தொடர்ச்சியாக அங்கிருந்த தமிழர்களையும் சிறுபான்மையினராக்கி எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறார்கள். இதுதான் இந்த நாட்டிலே இருக்கின்ற ஒரு சூழலாக இருந்து கொண்டிருக்கின்றது. திருகோணமலை மாவட்டத்திலே திருக்கோணேஸ்வரர் ஆலயத்தை மையமாக வைத்து அந்த ஆலயத்தை தொல்பொருளுக்கு உட்படுத்தி அங்கும் எங்களுடைய புனிதத்தலத்தை இல்லாமல் செய்கின்ற ஒரு நடவடிக்கையை இந்த அரசாங்கம் முன்னெடுத்திருக்கின்றது. குறிப்பாக 2010 அங்கே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பூஞ்சி நிலைமை என்று சொல்லப்படுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்டு அந்த இடத்திலே புதிய ஒரு மீனவ குடியேற்றத்தை ஆரம்பித்து கிட்டத்தட்ட இப்பொழுது 68 குடும்பமாக அங்கு இருந்து கொண்டிருக்கிறது. அண்மையிலே கிழக்கு மாகாண ஆளுநர் அவர்கள் மிகவும் இனத்துவசம் வாய்ந்த ஒரு ஆளுநரை கிழக்கிலே ஆளுநராக நியமித்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த இடத்துக்கு சென்று 18 ஏக்கர் காணியை விடுவிக்க வேண்டும் என்று கூறி சென்று இருக்கின்றார். இவ்வாறு இந்த கிழக்கு மாகாணத்தை பிரதித்துவப்படுத்துகின்ற ஒரு ஆளுநர் அவர்கள் தாந்தோன்றித்தனமாக செயற்பட்டிருக்கிறார் என்பதனை இந்த உயரிய சபை அறிய வேண்டும். இதுதான் கிழக்கு மாகாணத்தில் வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற நிலைமை. எங்களுடைய மக்கள் நீண்டகாலமாக இந்த அரசின் அடாபடித்தனத்துக்குள் உட்படுத்தப்பட்டு அழிவுகளை சந்தித்த எங்களுடைய சமூகத்தை ஒரு நிம்மதியாக வாழ்வதற்கு இந்த அரசாங்கம் இடமளிக்கப் போவதில்லை என்பதனை தொடர்ச்சியாக அவர்களுடைய செயற்பாடுகள் முன்னெடுத்து கொண்டு இருப்பதை நீங்கள் காணலாம். இன்றே எங்களுடைய நாட்டின் ஜனாதிபதி அவர்கள் புலம்பெயர் அமைப்புகளோடு பேசுகின்றார். ஆனால் இங்கு தமிழர்களுடைய பூர்வீக பழமை வாய்ந்த ஆலயங்கள் அவர்களால் ஆக்கிரமிக்கப்படுகின்ற அதை பௌத்த பெரும்பான்மை இனத்தினரால் ஆக்கிரமிக்கப்படுகிற நிலைமை தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே புதிதாக வந்திருக்கின்ற இந்த நாட்டின் ஜனாதிபதி அவர்கள் பிரதமர் அவர்களும் தொடர்ச்சியாக மஹிந்த ராஜபக்ச அவர்கள் பின்பற்றிய இந்த கடும்போக்குத்தனமான தமிழர்களுடைய தொன்மையை அவர்களுடைய வாழ்விடங்களை கவலீகரம் செய்கின்ற தொடர்ச்சியான பணியை முன்னெடுப்பதற்கு அனுமதி அளிக்கப் போகிறாரா என்ற கேள்வி எங்களுடைய மனதில் இருக்கின்றது. தொடர்ச்சியாக இவ்வாறான அடக்குமுறையை நிறுத்தி இந்த நாட்டிலே சகல இனங்களும் சமத்துவமாக வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க வேண்டியது இந்த நாட்டிலே இருக்கின்ற தலைவர்களது
தலையாயம்.
அந்த அடிப்படையில் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டிய ஒரு காலம். தமிழர்கள் தொடர்ச்சியாக இந்த நாட்டிலே அடக்கப்படுவதை அனுமதிக்க முடியாது. இந்த நாட்டில் ஏற்படுத்தப்பட்ட போராட்டங்களும் ஒரு வலிமையான போராட்டம். அந்த போராட்டத்தை பல நாடுகள் சேர்ந்து அடக்கியது. ஆனால் நீங்கள் இப்பொழுது அதைவிட மோசமான ஒரு சூழ்நிலையை எங்கள் தமிழர்கள் மீது திணித்து வைத்திருக்கிறீர்கள். இது நிறுத்தப்பட வேண்டும் என்பதனை நான் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.
தேங்க்யூ. மீலகட்ட கரு காதர் மஸ்தான் மந்திரித்துமா உபத்து மாட்ட தீயனோ வினாடி ஹதாக்.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, எமது பாராளுமன்ற நிலையியற்கட்டளை மீதான திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ள இந்த சந்தர்ப்பத்தில் எனது கருத்துக்களை தெரிவிக்க சந்தர்ப்பம் கிடைத்தமைக்கு நன்றிகளை தெரிவித்தமாக விடயத்துக்கு வருகின்றேன். நீண்ட பாராளுமன்ற ஜனநாயக வரலாற்றை இலங்கை பாராளுமன்றம் கொண்டுள்ளது. சுதந்திர இலங்கையின் ஆரம்ப கால பாராளுமன்ற நடைமுறைகளுக்கும் செயற்பாடுகளுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பங்களிப்பும் செயல்பாடுகளும் மிகவும் உயர் மட்டத்தில் காணப்பட்டதனை பதவிகள் உறுதிப்படுத்துகின்றன. பல புதிய திருத்தங்கள் மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டாலும் மக்கள் தற்போதைய பாராளுமன்ற முறைமையை பற்றி அதிருப்தி அடைந்துள்ளார்கள். பாராளுமன்ற நடைமுறைகள் பற்றிய விடயங்கள் மக்கள் கலந்துரையாடலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கின்றனர். பாராளுமன்ற விவாதங்கள் சட்டவாக்கு நடவடிக்கைகள் மற்றும் கொள்கை முன்னெடுப்பு நடைமுறை யதார்த்தத்தை தெளிவுபடுத்துவதாகவும் மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குவதாகவும் அமைய வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். பாராளுமன்ற நிலைய கட்டளை மீதான திருத்தங்களில் பல நல்ல விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. குழு முறைமை வலுப்படுத்தப்பட்டுள்ளது. பாராளுமன்றத்தின் பொறுப்புகளும் வலுப்படுத்தப்பட்டுள்ளன. பாராளுமன்ற சட்ட வாக்கு நடவடிக்கைகளில் பொதுமக்களின் பங்களிப்பும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் மக்கள் ஆணையுடன் இந்த பாராளுமன்றத்துக்கு தெரிவாகியுள்ள மக்கள் பிரதிநிதிகளுக்காக உரிய அலுவலக வசதிகளும் பயிற்சிகளும் வழிகாட்டல்களும் உரிய நேரங்களில் அவர்களுக்கு கிடைப்பதற்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொடுக்க வேண்டும். அதேபோல இந்த திருத்தங்கள் அனைத்தும் உரிய ஆய்வு பின்னணியில் தக்க ஆதாரங்களுடன் முன்மொழியப்பட்டுள்ளது. ஏனெனில் சில திருத்தங்கள் ஒரு சில நிகழ்வை அடிப்படையாக கொண்டும் தேசிய கொள்கை மாற்றங்கள் பற்றிய தீர்மானங்கள் எடுக்கும்போது உரிய ஆய்வுகளுக்கு அமைய எடுக்கப்பட்டுள்ளது என்பதனையும் இங்கு இந்த கொண்டு வரப்பட்டுள்ள திருத்தங்கள் மூலம் நாங்கள் அறிகின்றோம். அரசாங்கங்கள் மாறும்போது குறித்த அரசை திருப்திப்படுத்த சில குழு முறைமைகளை உள்வாங்கி அதே அரசாங்கம் போகும்போது அதனை கைவிடுவது பொது நிதியை வீணடிக்கும் ஒரு விடயமாகவேத்தான் காணப்படுகின்றது. அதற்கு இந்த பாராளுமன்றத்தில் இருப்பவர்கள் எதிர்காலத்தில் வருகின்றவர்களும் சரியாக இன்று ஒரு உரிய முறைகளில் ஆராய்ந்து கொண்டு வரப்படுகின்ற இந்த சீர்திருத்தங்களை தொடர்ந்தும் செயல்படுத்தும் விதமான செயல்பாடுகளை நாங்கள் எதிர்காலங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று இங்கே கேட்டுக்கொள்கின்றேன். தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, எமது தாய் பாராளுமன்றமான பிரித்தானிய பாராளுமன்ற முறைமையை அதே போல நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையை முதன்மையாக கொண்ட ஐக்கிய அமெரிக்க காங்கிரஸ் மற்றும் இந்திய பாராளுமன்ற முறைமைகளுடன் தொடர்புபட்ட நாம் குறித்த நாடுகளின் சிறந்த மற்றும் பல வருடங்கள் வெற்றியடைந்த முறைமைகளை தெரிவு செய்வதில் தவறில்லை. இருப்பினும் விருத்தியுற்ற பாராளுமன்றங்களில் கூட பரீட்சிக்கப்படாத சில திருத்தங்களை மிகவும் பின்தங்கிய ஒரு பாராளுமன்ற முறைமைகளில் நாங்கள் இங்கே அந்த நிலைமைகளை மாற்றும் விதமான ஒரு முறைமைகளை கடந்த காலங்களிலிருந்து அதை மாற்றி அமைக்கும் விதமாக இந்த திருத்தங்கள் நிலை கட்ட திருத்தங்கள் இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. இலங்கை பாராளுமன்றம் தேசிய ஜனநாயக பண்புகளை வெளிப்படுத்தும் ஒரு சிறந்த அமைப்பாக அமைய வேண்டும். திருத்தங்கள் எதுவாக இருப்பினும் அவை பாராளுமன்ற உறுப்பினர்களினதும் இங்கு பணிபுரியும் உத்தியோகத்தர்களினதும் மனித உரிமைகளையும் ஜனநாயக உரிமைகளையும் பாதுகாக்கும் இடையமாகவும் அமைய வேண்டும். இங்கு முன்மொழியப்பட்டுள்ள திருத்தங்கள் மூலம் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பலமட்ட குழுக்களில் பங்கேற்கும் வாய்ப்பு கிடைக்கப்பெறும் என நான் நம்புகின்றேன். அந்த அடிப்படையில் இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இவ்வாறான திருத்தங்களை நாங்கள் உரிய முறைகளில் அதனுடைய தேவைப்பாடுகளையும் அதை நாங்கள் எதிர்காலங்களில் கடைபிடிக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். ஏனென்றால் இங்கு கடந்த செயல்பாடுகளை நாங்கள் பார்க்கும் பொழுது இங்குள்ள உறுப்பினர்களுடைய
செயல்பாடுகளும்
இந்த நிலையியல் கட்டளைக்கு அமைய அந்த செயல்பாடுகள் இருப்பதில்லை. கிட்டத்தட்ட ஆரம்ப 2 மணித்தியாலம் சம்பந்தமில்லாத பிரச்சனைகள் இவ்வளோ எமது இங்கே எடுக்கப்பட வேண்டிய முடிவுகள் அதே மாதிரி சட்ட திருத்தங்கள் காலங்கள் எவ்வளோ தேவைப்படுற நேரத்தில் கூட அதுகள் சம்பந்தமில்லாத விவாதங்களாக மாறி அந்த 2 மணித்தியாலங்களும் மக்கள் ஒரு இது பாராளுமன்றத்துக்கு இந்த உறுப்பினர்களை அனுப்பதன் மூலம் செயல்படுற விதங்கள் இவ்வாறான பல கேள்விக்குறிகளை மக்கள் எழுப்புகின்றார்கள். அந்த அடிப்படையில் எதிர்காலங்களில் கடந்த காலம் எப்படி போச்சோ எதிர்காலங்களில் இன்ஷால்லாஹ் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த நாட்டுடைய பொருளாதாரம் இன்றி பல எல்லோரும் சொல்கின்றோம் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு என்று, ஆனால் அதை கட்டி எழுப்புறதற்கு எல்லோரும் ஒன்று சேருவதாக தெரியவில்லை. அந்த அடிப்படையில் நினைக்கின்றேன், எதிர்காலங்களில் எமது நாட்டுடைய இந்த பொருளாதாரத்தை கட்டி எழுப்பும் விதமான செயல்பாடுகளை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் நினைக்கிறேன். அதற்கு இந்த நிலையில் பாராளுமன்ற நிலையில் சட்டத்தை சரியாக எல்லோரும் எல்லா தரப்பினரும் ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரியாக கடைபிடித்தால் நாங்கள் அதை அடையலாம் என்று தான் நினைக்கின்றேன். அதே போல எங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களோட மன்னார் மாவட்டத்தில் முசலி பிரதேச செயலக பிரிவுகளில் கோபா கமிட்டியினரால் நிப்பாட்டப்பட்டதாக அலக்கட்டுங்கிற இடத்தில் கிட்டத்தட்ட 1100 உறுதியல் கொடுப்பதற்கு உறுதியல் வந்திருக்கின்றது. ஆனால் அதை கொடுக்காமல் அதை இந்த கோப்பா கமிட்டி நிப்பாட்டி இதாக கூறியிருந்தார்கள். அது சம்பந்தமாக உரிய அவர்களுடனும் பேசியிருக்கின்றேன். விரைவாக இந்த மக்களுக்குரிய அங்கு காணி இருக்கின்றது, சில பிரச்சனைகள் இருக்கின்றது, ஆனால் எந்த விதமான அபிவிருத்தி வேலைகளும் செய்ய இயலாமல் இருக்கின்றார்கள். இவர் 90ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்த மக்கள் மீண்டும் குடியேறும் பொழுது அவர்களுடைய காணி ஆவணங்களில் கொடுக்கறதில் கூட இந்த சிக்கல்கள் இருக்கிறதாக இந்த ஒரு கமிட்டியை காட்டி கூறப்படுகின்றது. அதை நிவர்த்தி செய்து விரைவாக இந்த காணியை கொடுப்பதற்கு அந்த கமிட்டி மூலம் நாங்கள் நடவடிக்கைகள் உடனடி அது சம்பந்தமான எங்கு அது தேக்கம் அடைஞ்சிருக்கின்றதோ அது அந்த இடத்திலிருந்து விரைவாக இந்த கோப்பா கமிட்டிங்கிறத காட்டாமல் அவர்களுக்குரிய உறுதிகளை வழங்குவதற்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் விரைவாக செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் நாங்கள் எதிர்காலத்தில் வந்து மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தருவோம் என்று கூறிக்கொள்வதோட எல்லோரும் ஒற்றுமையாக சேர்ந்து எமது நாட்டுடைய அபிவிருத்திகளையும் மக்களுடைய பொருளாதார அபிவிருத்திகளையும் நாங்கள் விரைவாக அபிவிருத்தி செய்வதற்கு ஒன்று கூடி நாங்கள் செயல்பட்டு எமது நாட்டுடைய பொருளாதாரத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று கேட்டவனாக நிறைவு செய்கின்றேன்.
பூமி ஸ்தூதி.